ஹரே கிருஷ்ணா, எல்லோருக்கும் இன்றைக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயம், கீதையின் உட்பொருள் சுருக்கம். 2வது அத்தியாயத்தில் வந்து 20வது ஸ்லோகம் இன்றைக்கு நம்ம படிக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி போதினேஷ்டிகி. நஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதாவன பூய அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்ஸ்வரூபம் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிங் யத்ர பாதமஹம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ கடந்த சில தினங்களா வந்து நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை வந்து கலந்து பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து ஆத்ம விஞ்ஞானம், ஆத்மாவுடைய தத்துவங்களை பற்றி கிருஷ்ணா வந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. நம்ம போன ஸ்லோகத்துல கூட ரொம்ப அழகா படிச்சோம், அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அபியஸ்யாசிய நசதி கருது மகசி. உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றது என்று அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. கிருஷ்ணா வந்து ஆத்மாவுடைய இருப்பு, எப்படி இந்த ஆத்மா இந்த உடல் இருக்கு, அது எப்படி இயங்கிட்டு இருக்கு, அவருடைய தனித்தன்மை என்னங்கிறத வந்து ரொம்ப அழகா இங்க கிருஷ்ணா வந்து வர்ணிக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணா வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்துறாரு, இன்னும் ஆழமா வந்து உறுதிப்படுத்துறாரு. உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம், வேறுபாடு, உடலுக்கு ஆத்மாவுக்கு என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு. ந ஜாயதே ந மிரியதே. நா ஜாய ஜாயதேனா பிறக்கிறது, நா அப்படின்னா இல்லை, நா ஜாயதேனா பிறப்பதில்லை, நா மிரியதே அப்படின்னா இறப்பதில்லை. ஸோ ஆத்மா வந்து பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. ஆனா நம்ம பார்க்கலாம், இந்த உடல் பிறக்குது இறக்குது இல்லையா. உடல் பெற்ற ஆத்மா வந்து இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சொன்னார், 13வது ஸ்லோகத்துல தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தன்னு முயதி. இந்த உடல் பெற்ற ஆத்மா வந்து சின்ன குழந்தையிலிருந்து சின்ன பையன் இளம் வயசு, அதுக்கப்புறம் புதுமை, அப்புறம் மரணத்தின் போது வேறு உடம்புக்கு மாறுதுன்னு கிருஷ்ணா சொன்னார் இல்லையா. இந்த உடல்ல மாற்றங்கள் வருது, ஆனா ஆத்மா இந்த மாற்றத்துக்கு உட்பட்டதில்லை. இங்க கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு, நா ஜாயதே பிறக்கிறது கிடையாது, நா மிரியதே இறக்கிறது கிடையாது. ஆனா இந்த உடம்பு பிறக்குது இறக்குது நம்ம பாக்குறோம் இல்லையா. நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் பிறக்கிறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க. பிறக்கப்பட்ட அனைவருக்கும் மரணம் நிச்சயம். ஆனா ஆத்மா வந்து பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, உடல் தான் பிறக்குது இறக்குது. நா ஜாயதே நா மிரியதே வா கதாசித். கதாசித்னா எந்த காலத்திலும், நிகழ்காலமா இருந்தாலும் சரி, இறந்த காலமா இருந்தாலும், எதிர்காலம், இந்த முக்காலத்திலும், எந்த ஒரு காலத்திலும் இந்த உடல் தான் பிறவி எடுக்குது பிறக்குது இறக்குதே தவிர ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. நா ஜாயதே நா மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதாவா நா பூயக. நா பூயக அப்படின்னு அர்த்தம், நா பூயகன அவன் தோன்றுபவனும் இல்லை தோற்றுவிக்கப்படுவனும் இல்லை. ஆத்மா வந்து இந்த உடல் தோன்ற மாதிரி ஆத்மா தோன்றது கிடையாது, மீண்டும் மீண்டும் தோன்றி மறைவது கிடையாது. இந்த உடல் தோன்றுது மறையுது, ஆனா ஆத்மா வந்து கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றார், அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல. அதனால ஆத்மா வந்து எந்த காலத்திலும் நாயம் பூத்வா பவிதாவா நா போயக நா அப்படின்னா இல்லை. சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நாங்கிற வார்த்தையை சேர்த்து அதுக்கு நேர்பொருளாயிடும். பிறப்பு ஜாயதே, நா ஜாயதே பிறப்பதில்லை. மிருத்யு மரணம், நா மிரியதே மரணம் இல்லை. நா பாவக நா போயக தோன்றுபவனும் அல்லை தோன்றக்கூடியவனும் அல்லை இல்லையா. நா ஜாயதே நா மிரியதேவா கதாச்சி நா எம் பூத்வா பவிதாவ நா போயக அஜா அஜோ அப்படின்னா பிறப்பற்றவன். ஆத்மா வந்து பெறப்பட்டது அஜோ. நித்தியோயம் நித்தியோ அப்படின்னா நித்தியமானவன். அஜா அப்படின்னா நித்தியமா பெறப்பட்டவன். அஜான்னா பெறப்பட்டது, நித்தியோன்னா நித்தியமானது. அஜோ நித்தியோ சாஸ்வதோயம், சாஸ்வதோயம்னா நிலையானது. அஜோ நித்தியோ சாஸ்வதோயம் புராணோ, புராணம்னா ரொம்ப பழமையானது. அஜோ நித்தியோ சாஸ்வதோயம் புராணம் ந ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே ந ஹன்யதே அப்படின்னா அழியறதில்லை. இந்த உடல் அழியிற மாதிரி ஆத்மா அழிவடைறதில்லை. இந்த உடல் அழிவடையுது, ஆத்மா அழிவடைவதில்லை. அஜோ பெறப்பட்டது, சாஸ்வதோயம் நிலையானது நித்தியமானது, நித்தியோ சாஸ்வதோயம் புராணம் பழமையானது. நான் அன்னியதே இந்த உடல் அழிகிறதுனால ஆத்மா அழிவடைகிறதில்லை. ஸோ இதுதான் உடலுக்கு ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம். பிரபுபாத் வந்து பொருளில் ரொம்ப அழகாக சொல்றார், உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது. உடல்ல வந்து ஆறு விதமான மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம உடல்ல வந்து ஆறு விதமான மாற்றங்கள். முதல்ல அம்மாவோட வயிற்றுல கருவாக தோன்றுது. உடல் வந்து அம்மாவோட வயத்தில் ஒரு கரு கரு உற்பத்தி ஆகுது. அந்த ஆத்மா வந்து ஒரு ஒரு ஆண் பெண் சேர்க்கையில் வந்து ஒரு ஆத்மா வந்து அந்த இடத்துல இறைவனுடைய மேற்பார்வையில் அங்கே வருது. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜெந்தர் தேகோ உபபத்தி. ஒவ்வொருத்தருடைய கர்மவினை கேட்டார் போல அவங்களுக்கு பிறவி கிடைக்குது. அவங்க செய்த முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் கேட்டார் போல. நம்ம முன் ஜென்மத்தில் வந்து என்ன பாவ புண்ணியம் செய்திருக்கோமோ அதற்கு ஏற்றார் போல நமக்கு அடுத்த பிறவி அமையுது. அதுதான் இங்கே வந்து கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ எப்படி வருது இங்கே எந்த மாதிரி கிடைக்குதுன்னா, இப்போ வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னா மனித உடல் கிடைக்குது இல்லையா. அந்த மனித உடல் கூட ரொம்ப புண்ணியம் பண்ணாதான் நல்ல அழகான உடம்பு. மனிதனாக பிறக்குது புண்ணியம். என்ன சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, துர்லப மானுச ஜென்மம், மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அபூர்வமானது அரிதானது. அதனால தான் தமிழ்லேயும் சொல்கிறாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரிது, கிடைத்தற்கு அரியுது. அப்போ மனித வாழ்க்கை இருக்கிற உயிரினங்களிலே வந்து மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரிதானது. அந்த அரிதான மனித வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சிலர் பணக்காரங்க, சிலர் அழகானவங்க, சிலர் படித்தவங்க, சிலர் படிப்பறிவு இல்லாதவங்க, சிலர் ஏழைகள், சிலர் உடல் குறைபாடுகளோட பிறந்தவங்க, கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறவங்க, ஊன் குருடு செவிட இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுடைய கர்மவினைக்கு தந்தார் போல அந்த ஆத்மா வந்து உடல் எடுக்குது. ஆண் பெண்ணுடைய சேர்க்கையில் இறைவனுடைய மேற்பார்வையில் கரு வந்து அங்கே, அந்த கருவில் ஆத்மா வந்து அங்கே போய் தங்குது. சிலருக்கு வந்து மனித உடலில் கரு வருது. சிலது முட்டைக்குள்ளேருந்து கரு வருது. சிலர் கருப்பை இல்லையா, கருப்பையிலேருந்து நம்மெல்லாம் கருப்பையிலேருந்து வரும், அம்மாவுடைய கருவிலேருந்து வரும். சிலது முட்டைக்குள்ள கரு இருக்கு இல்லையா, அந்த முட்டையிலேருந்து வருது. சிலர் விதை இல்லையா, தாவரங்கள் செடிகள்லாம் விதையிலிருந்து வருது. இந்த மாதிரி விதை பீஜா பீஜா அண்டா அண்டான முட்டை, முட்டையிலிருந்து உயிரினங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு வருது. அந்த உடல் வளர்ச்சி அடைந்து ஆத்மா வந்து இந்த முட்டைக்குள்ளே கருவார். அப்போ அது கொஞ்சமாக படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு அதுங்கிருந்து ஒரு முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு பறித்து ஒரு உடல் கிடைக்கிது. அம்மாவுடைய கருப்பொருளில் தங்கியிருந்து அங்கிருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஒரு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு உடல் கிடைக்கிது. விதை தாவரங்களில் விதை போட்டோடனே அது வந்து விதை படிப்படியாக வளர்ந்து அதுக்கு ஒரு தாவர உடல் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஆத்மா வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய முன்ஜென்ம கர்மவனை கேட்டார் போல நமக்கு ஒரு குறிப்பிட்ட உடல் கிடைக்கிது. அப்போ முதல்ல அம்மாவுடைய கருவறையில் வந்து தங்கியிருக்கோம், முதல்ல தங்கியிருக்கோம், அப்புறம் படிப்படியாக வளர்ச்சி அடைகிறோம், அப்புறம் சில பொருட்கள் உற்பத்தி பண்ணுறோம், அப்புறம் அப்படியே வளர்ச்சி குறையுது, அப்புறம் வயதாகுது தேய்மான ஆகுது, அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுது இல்லையா. என்னென்ன நடக்குது, அம்மாவோட வயிற்றுக்குள்ளே வந்து தங்குது, முதல் தங்குறோம் வந்து தங்குறோம், அப்புறம் படிப்படியாக வளர்ச்சி அடைகிறோம். முதல்ல ஆத்மாவுக்கு இந்த உடல் கிடைச்சோடனே ஆத்மா இந்த உடலில் வந்து தங்குது, அம்மாவுடைய கருவுக்குள்ளே அந்த உடல் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடையுது இல்லையா. நம்ம எல்லோரும் அம்மாவுடைய கருவுக்குள்ளே இருந்தோம். அம்மாவுடைய கருவுக்குள்ளே இருக்கும்போது படிப்படியாக அந்த உடல் வந்து கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது. பாகவத்தில் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கு எப்படி அந்த கரு எந்தெந்த மாதத்தில் என்னென்ன நடக்குது. மூன்றாவது மாதங்களில் வந்து கை காலெலாம் முளைக்க ஆரம்பிக்கும், நான்காவது மாதங்கள் வந்து உணர்வுகள் ஏற்படும், இப்படி ஒன்றுனா பாகவதம் சொல்லிட்டு, அப்புறம் ஒன்பதாவது ஏழாவது எட்டாவது மாதங்கள் அதுக்கு முழு உருவம் கிடைக்குது. ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு உடல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. இப்படி அம்மாவுடைய கருவில் வந்து நம்ம முதல் தங்கியிருக்கோம், அப்புறம் படிப்படியாக வளர்ச்சி அடைகிறோம், வெளியில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கோம், அப்புறம் கொஞ்ச காலம் தங்கியிருக்கோம், அப்புறம் இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம், அப்புறம் வளர்ச்சி குறையுது, அதுக்கப்புறம் வேறு உடம்புக்கு போயிடுது. ஸோ இதுதான் உடலில் நடக்கக்கூடிய ஆறு மாற்றங்கள். ஆனால் ஆத்மா இந்த மாற்றங்களுக்கு உட்பட்டது இல்லை. ஆனால் இந்த உடலில் இந்த மாற்றம் நடக்குது. காரணம் என்னென்னா, உடல் வந்து பௌத்திகமானது, அதனால தான் பௌத்திக உடல், பூத உடல். ஆத்மா வந்து ஆன்மீகமானது. ஸோ கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி, கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி, இந்த பகவானுடைய ஆன்மீக சக்தி ஆத்மா, உடல் வந்து கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தி. அதனால்தான் இந்த உலகத்தில் பார்க்கறது எல்லாமே தேய்மானமாகுது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகிட்டே வருது. ஒரு பொருளை புதுசாக கண்டுபிடிக்கிறோம், அது கொஞ்சம் காலம் பயன்படுத்துகிறோம், அப்புறம் அப்படி எப்படி அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் வேற அந்த பொருளை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த உடம்பு, பாடி, இந்த உடம்பு அதே தான் இல்லையா. நம்ம சட்டையெல்லாம் தைச்சு போடுறோம், சட்டை தைச்சு போடுறோம், சட்டை எதுக்கு தைச்சு போடுறோம், உடம்பு இருக்க போய் தானே சட்டை தைச்சு போடுறோம், இல்லாட்டி சட்டைக்கு தேவையில்லை. சட்டை ஷர்ட் போடுறோம், சிலர் கோட் போடுறாங்க, ஷர்ட் போடுறாங்க இல்லையா, டிஷர்ட், பேண்ட்டு. ஸோ எப்படி பேண்ட்டு, இந்த பாடியை வந்து அளவு, முதல் இந்த உடம்பு அளவு எடுக்கிறாங்க, அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சட்டை தைக்கிறாங்க. உடம்பு இல்லைனா அப்புறம் என்ன பேண்ட் ஷர்ட்டு பிரயோஜனமே இல்லையே. எப்படி வந்து நான் இந்த சட்டை கிடையாது, நான் இந்த பேண்ட்டு கிடையாது, இந்த உடம்புக்கு நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த உடம்புக்காக நான் வந்து பேண்ட்டு ஷர்ட்டையும் போட்டிருக்கேன், அப்போ இந்த உடம்புக்காக அளவு எடுத்து போட்டிருக்கேன். அதே போல தான் எப்படி நான் இந்த சட்டை இல்லையோ, நான் பேண்ட் இல்லையோ, அதே போல் நான் இந்த உடம்பு கிடையாது. ஆத்மா இருக்க போய் தான் உடம்பு, இல்லாட்டி உடம்பு தேவையில்லையே. ஆத்மாவுக்கு வந்து அதனுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக ஆத்மா வந்து, இப்போ நம்ம ஏதாவது விருப்பம் அனுபவிக்கணும்னா உடம்பு இல்லாமல் அனுபவிக்க முடியுமா, நல்லா சாப்பிடணும் அனுபவிக்கணும்னா உடம்பு வேணும். இப்போ அதான் வந்து ரொம்ப பாவகாரியங்கள் செய்தவங்க, ரொம்ப பாவகாரியம் செய்தவங்க சூட்சம உடலில் இருப்பாங்க. பேய் பிசாசு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பேய் உடல், பூத உடல், பிசாசு உடல். காரணம் என்னென்னா, அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக, எண்ணங்கள் பூர்த்தியாகாமல் உடலை விடுறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எண்ணங்கள் பூர்த்தி ஆகாமல் கொடூரமான உடலில் இருப்பாங்க. அதனால தான் அவங்க மற்றவங்களும் தொந்தரவு பண்ணுறாங்க இல்லையா, திடீர்னு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஐயோ அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. காரணம் என்னது, எனக்கு அனுபவிக்கணுங்கிற என்ன இருக்கானே, உடம்பு இல்லை, இந்த உடம்பு தான் மனசில் ஆசை இருக்குது அனுபவிக்கணும்னு இல்லையா, மனசில் ஆசை இருக்குது அனுபவிக்கணும்னு, ஆனால் உடம்பு இல்லை, உடம்பு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்போ பேய் பிடிக்கிறதுன்னா என்னது, இந்த உடம்பு வந்து என்னால் என்கிட்ட உடம்பு இல்லாதனால இன்னொருத்தர் யார் பலவீனமாக இருக்காங்களோ, பலவீனமாக இருக்கிறவங்க, ரொம்ப அசுத்தமாக இருக்கிறவங்க, அப்புறம் பக்தி பாதை அதாவது ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணாதவங்க, ரொம்ப கொடூரமான செயல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மனதளவும் உடலும் பலவீனமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணும், அவங்க உடலில் போய் இந்த பேயை வந்து தங்கிட்டு அவங்கள உடலை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு உடலில் ஏற்கனவே ஒரு ஆத்மா இருக்குது, அப்போ இன்னொரு ஆத்மா அந்த உடம்புல வந்துட்டு அது ஆதிக்கம் செலுத்த நினைக்கும். காரணம் என்னதுன்னா, அது உடம்புல அனுபவிக்கிறது, அப்போ அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு உடம்பு தேவை இருக்குது. ஸோ அதனால் இந்த உடம்பு அவ்வளோதான், இந்த உடம்பு வந்து நம்ம போடுற ஷர்ட் மாதிரி தான், இந்த சட்டைக்காக தான், இந்த உடம்பு இருக்க போய் தான் சட்டை எடுத்து தைச்சு போடுறோம், உடம்பு இல்லைன்னா இப்போ சட்டைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதே போல் ஆத்மாவுக்கு இந்த உடல், ஆத்மா இல்லைன்னா உடல் வரும் ஜடம்தான், ஜடம்தான், டெட் ஜடம் இல்லையா. ஆத்மா போனதுக்கப்புறம் அது டெட் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜட சரீரம் இல்லையா, ஜட சரீரம்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் இதான் வித்தியாசம். ஆத்மா ஆன்மீகமானது, உடல் பௌத்திகமானது. உடல் அழிவுக்கு உட்பட்டது, நிரந்தரம் இல்லாதது, எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம கண் கூட பார்க்குறோம். அன்றாட வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம், சின்ன குழந்தையாக இருந்தோம், சின்ன பையனாக வளர்ந்துடுறான், அதுக்கப்புறம் இளைஞன் ஆகிடுறான், அப்புறம் வயது முதியவன் ஆகிடுறான். அப்போ உடம்பு மாறிட்டே இருக்குது, தினம் தினம் நம்ம உடம்பு மாறிட்டு இருக்கு, நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்புறம் லாங் டைமில் பார்க்கும்போது தெரியுது, என்ன இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம், என்ன இவ்வளோ குண்டாயிட்டீங்க. அவங்க தினமும் மாறிட்டே தான் இருக்காங்க இல்லையா. நம்ம உடல் வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது, இந்த ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது உடம்பு. ஆனால் ஆத்மா வந்து இந்த மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது. உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. உடல் நிலை இல்லாதது, ஆத்மா நிலையானது. ஸோ இதுதான் டிஃப்ரென்சியேஷன், வித்தியாசம் ஆத்மாவுக்கும் உடலுக்கும். அப்போது ஆத்மாவுக்கு ஏன், அப்போ ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு, இப்போ சரி நான் ஆத்மா, அப்போ எனக்கே இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது, நான் ஏன் இந்த உடம்பு எடுத்துக்கிட்டேன், நான் ஏன் இங்கே வந்தேன், கடவுள் ஏன் என்ன படைச்சாரு. நிறைய பேர் சந்தேகம் வரும், கேட்பாங்க, வந்து கோயிலெல்லாம் வந்து உபன்யாசத்துக்கு வந்து கேள்வி கேட்பாங்க, சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, கடவுள் ஏன் படைச்சாரு, கடவுள் யார் எப்படி படைச்சாரு, எதுக்காக படைச்சாரு, ஏன் இந்த மாதிரி இங்கே எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இங்கே கடவுள் அப்போ படைச்சார்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாமே, கடவுள் படைச்சார்னா எல்லாத்தையும் பணக்காரங்களாக படைச்சிருக்கலாம், எல்லாத்தையும் வசதியாக அழகானவங்களாக படைச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், சச்சரவு இல்லாமல், நிம்மதியாக இருக்கிறவங்களா படைச்சிருக்கலாம், ஏன் கடவுள் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா, அவர் படைப்பில் குற்றம் இருக்கா, அவருடைய படைப்பில் குற்றம் இல்லை, நம்மளுடைய செயல் அதுக்கு தகுந்தாற் போல வினை, அதுக்கு தகுந்தாற் போல உடல், நம்முடைய செயல் அதுக்கு தகுந்தாற் போல செயலின் வினை, அதுக்கு தேற்றாற் போல உடல். ஸோ இதனால ஒரு மனிதனும், ஈவன் நாய் கூட எடுத்துக்கோங்களேன், நாய் இருக்கு இல்லையா, நாய் வந்து ஒரு கீழ்நிலையான உயிரினம், அந்த நாயில் கூட வெரைட்டி இருக்கு. சிலர் வந்து சில நாய்க்கு வந்து 10,000-20,000 மாதம் செலவு பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்து பெட்டில் கூட படுக்க வச்சுக்குவாங்க, ஹை கிளாஸ் ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறாங்க, தான் குழந்த மாதிரி கவனிச்சுக்கிறாங்க, அது நாய் தானே. அதே பிறகு இன்னொரு நாய் வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டி பக்கம் உட்காந்துருக்கு, அவன் கல்லை விட்டு அடிப்பாங்க இல்லையா, விரட்டுறாங்க, ரெண்டும் நாய் தான். அப்போ நாயோட வாழ்க்கையில் பிறந்தால் கூட நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும், பணக்கார வீட்டில் நாயாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி தெருநாயா இருக்கு, அது அது கர்மவெளி. நாயோ நாயோ இல்லை எல்லா உடலையும் பாருங்க, மரங்கள் கூட இருக்கு, மரங்கள் இருக்கு இல்லையா, மரங்கள்ல எல்லா மரங்களும் பழங்கள் கொடுக்கறது இல்லை, நல்ல விதவிதமான பூக்கள் நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடியது நல்ல மரம். சில மரம் இருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, அது பூக்களும் கொடுக்காது பழங்களும் கொடுக்காது, அது வேஸ்ட்டு. அப்போ மர உடலில் கூட வித்தியாசம் இருக்குது, தாவரங்களில் கூட இல்லையா, தாவர உடலில் கூட வித்தியாசம் இருக்குது, விலங்கின உடலில் வித்தியாசம் இருக்குது, அதே போல் மனித உடலில் வித்தியாசம். இதுதான் அவரவருடைய செயல் செயல்வினை, அதுக்கேற்றாற் போல உடல். ஸோ ஆத்மா வந்து இந்த வினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இப்போ கடவுளுடைய படைப்பில் எந்த குற்றமும் இல்லை, கடவுள் வந்து முழு சுதந்திரமானவர். அதே போல் ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மா வந்து கடவுளுடைய ஒரு அம்சம், சிறிய அம்சம். அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் உபன்யாசத்தில், ஜீவாத்மா வந்து கிருஷ்ணாவுடைய சின்ன அம்சம், மமே அம்சம் ஜீவலோகே, இந்த உயிர் வாழிகள் என்னுடைய அம்சம், என்னுடைய அம்சம், இவங்க என்னுடைய பின்ன பகுதி, பார்ட் அண்ட் பார்ஷல், கிருஷ்ணாவுடைய சின்ன பின்ன அம்சம் தான் நம்ம, கிருஷ்ணாவுடைய சின்ன பின்ன பகுதி. அப்போ சரி ஓகே, நான் கடவுளுடைய அம்சம், கடவுளுடைய பின்ன பகுதி, பகவானுடைய அம்சம்னு சொல்றோம், அப்போ ஏன் கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சாரு, நான் ஏன் இங்கே வந்து கஷ்டப்படுறேன், எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் ஏன் இறந்து போறேன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரொம்ப அழகான பதில் ப்ரோபா சொல்வார். ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் வீட்டில் வந்து ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க, ஒருத்தர் சமையல்காரர், இன்னொருத்தர் வந்து கார் டிரைவர். அந்த கோடீஸ்வரன் வந்து பெரிய கார் வச்சிருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ் கார், பென்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லி கார், 30 லட்சம் 50 லட்சம் காருக்கு செலவு. அப்புறம் அதில் ஃபுல் ஏர் கண்டிஷன், பிஎம்டபிள்யூ, அவர் ஆடி, இந்த மாதிரி கார்லாம் வச்சிருக்காரு. அப்போது இந்த கோடீஸ்வரன் அந்த காரில் போகிறாரு, டிரைவரும் காரை ஓட்டின்னு போகிறார் இல்லையா. அப்போது அந்த அந்த கோடீஸ்வரன் எஜமானன் முதலாளி அனுபவிக்கக்கூடிய அதே ஃபெசிலிட்டி அந்த டிரைவர் அனுபவிக்கிறார் அந்த காரில் இல்லையா. ஏசி இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளான சீட்டு, நல்லா சொகுசாக பிரயாணம், ஓனரும் பிரயாணம் பண்ணுறாரு, டிரைவரும் பிரயாணம் பண்ணுறாரு. எப்படி, ஓனருக்கு சர்வீஸ் பண்ணுறது மூலமா இல்லையா, அந்த முதலாளிக்கு சேவை பண்ணுறது மூலமா அந்த காரில் உள்ள வசதிகளை அந்த டிரைவரும் அனுபவிக்கிறார், அந்த ஓட்டுநரும் அனுபவிக்கிறார். அதே மாதிரி சமையல்காரன், அவர் என்ன பண்ணார், விதவிதமான பலகாரம் சமைக்கிறார் தன்னுடைய எஜமானன் முதலாளிக்காக. தன் முதலாளி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பலகாரங்களே வேலைக்காரங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் அந்த உணவு கொடுக்கப்படுது இல்லையா, கொடுக்க சாப்பிட்றாங்க சில நேரங்கள் வேலைக்காரன். ஓகே நான் சாப்பிட்டேன், மீதியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இல்லையா. முதலாளிக்காக வேலைக்காரன் வந்து விதவிதமான பலகாரங்கள் சமைக்கிறான். தன் முதலாளி சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஓகே நீ சாப்பிட்டுக்கோ. சரி, இப்போ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்குது, அந்த பங்களாவில் வந்து என்ன நடக்குது, டிரைவர் வந்து நான் ஏன் எஜமான காரில் கூட்டிகிட்டு போகணும், அவரே நான் காரில் நான் கார் எடுத்து போய் என்ஜாய் பண்ணுறேன், இந்த பிஎம்டபிள்யூ காரை வந்து நான் ஓட்டிகிட்டு போகிறேன், அவரே நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு டிரைவர் எடுத்துகிட்டு போகிறார். சமையல் கார் என்ன பண்ணுறாரு, நான் ஏன் அவருக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பண்ணால் அவங்க நல்ல சேவகர்களா, நல்ல வேலைக்காரங்களா, எஜமானன் என்ன பண்ணுவார், அவங்கள வேலையை விட்டு துரத்திடுவார். ஏன்னா உன்னை வந்து எனக்கு சேவை பண்ண சொன்னால் நீ வந்து உனக்கு திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் பிள்ளைங்களை திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எஜமானா நீ எஜமானா இல்லையா. அதே வேலைக்காரர் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தால் எஜமான் நிறைய செலவு கொடுக்குறாரு, அவனுக்கு வண்டி வாங்கி கொடு, வாகனங்கள் வாங்கி கொடுக்குறாரு, வீடு கட்டி கொடுக்குறாரு, பார்க்குறோம் நம்ம நிறைய சின்சியராக நல்ல நேர்மையாக வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்களுக்கு சேவகர்களுக்கு எஜமானன் வந்து நிறைய சலுகை கொடுக்குறாரு. அதே சமயம் எஜமானுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியவனை எஜமான் வந்து தண்டிக்கிறார் இல்லையா. அதே மாதிரி தான் கடவுளுடைய உலகத்துலையும், கிருஷ்ணாவுடைய உலகத்தில் வந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறது மூலமாக கடவுளை திருப்திப்படுத்துறது, ஜீவாத்மாவுடைய சொரூபம் வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை, அவர் திருப்திப்படுத்துறது தான். அதில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா, கொஞ்சம் பேர் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, இந்த உலகம் இருக்கு இல்லையா, இதை விட ரொம்ப பெரியது கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம், அங்கே நிறைய பேர் இருக்காங்க நம்மளை மாதிரி. ஆனால் அதில் கொஞ்சம் பேர் என்ன நினச்சிட்றோம், நான் ஏன் அவரை சந்தோஷப்படுத்தணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும். கடவுள் பகவான் பார்த்தாரு, ஓகே நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சரி போங்க, இந்த உலகத்தை படைக்கிறார், இல்லாட்டி கிருஷ்ணா வந்து இந்த உலகத்தை படைக்க வேண்டியதே இல்லை, நம்ம விரும்புகிறோம் கடவுள் இல்லாமல் அனுபவிக்கணும். இங்கே பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து கடவுளை பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி தான் யோசிக்கிறாங்க, கடவுள் இருக்காங்களா இல்லையா, அவர் பார்க்க முடியுமா, அவர் மேலே எப்படி அன்பு செய்யறது, இதெல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாரும் எப்படி தன் புலன்களை திருப்திப்படுத்துறது, ஒரு தடவை பாகவதத்துல பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்கிறார் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட, ஏன் வந்து ஜனங்க வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆர்வம் இல்லை ஜனங்களுக்கு, பகவத்கீதை பாகவதெல்லாம் இருக்கு, இந்த கதைகள்லாம் கேட்கறதுக்கு ஏன் ஜனங்க ஆர்வம் இல்லாம இருக்காங்க, எவ்வளவு ஜனங்க இருக்காங்களே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ஏன் எதனால அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லும் போது சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. சோத்திரவிருந்தியாங்கி ராஜேந்திர நினாம் சந்தி சகசிரசு ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஓ மன்னர்களில் சிறந்தவரே, இந்திரனை போல ஒரு ரொம்ப பவர்ஃபுல் கிங் பரீட்சித், மிக சிறந்த சக்கரவர்த்தி பரீட்சித், பரீட்சித் வந்து மிகப்பெரிய ராஜா. அப்போ சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, ஏ மன்னர்களில் சிறந்தவனே, ஆயிரம் ஆயிரம் ஜனங்க இருக்காங்க இந்த உலகத்துல, ஆயிரம் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆபர்ஷதானாம் மறந்து போயிட்டாங்க எதை பத்தி, ஆத்ம தத்துவம், நான் இந்த உடல் இல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் அப்படிங்கிறத மறந்து போயிட்டாங்க. அதனாலதான் இல்லற வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில ஒரு புலன்பத்தியை பிரதானமா வச்சு வாழ்றவங்க தான் கிரகமேதிகள். கிரகம்னா வீடு, கிரகமேதினா தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு வாழ்றவங்க, அறியாமையில வாழ்றவங்க, ஆத்ம தத்துவத்தை மறந்து, யார் ஒருத்தர் வீட்டுல வந்து ஆத்ம தத்துவத்தை மறந்து வாழ்றாங்களோ அவங்களும் கிரகமேதிகள். அதனால பரீட்சித் மகாராஜிட்ட ரொம்ப அழகா சுகதேவ கோஸ்வாமி சொல்றாங்க, அதனால ஜனங்க வந்து எல்லாம் மறந்துட்டாங்க, கிருஷ்ணா அவங்க சேவை பண்ணணும், கிருஷ்ணாவை அடையணும், நாம இந்த ஜட உலகத்துல இருந்து துன்பத்திலிருந்துலாம் விடுபடணும், இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, இங்க வந்து இந்த உடம்ப நம்ம எல்லாமே எதுக்காக கஷ்டப்படுறாங்க, எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, இந்த உடம்பு சந்தோஷமா வச்சுக்குதான் இல்லையா, நம்ம நல்லா சந்தோஷமா அனுபவிக்கணும், ஆனா பாருங்க அனுபவிக்க முடியாது இல்லையா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சு முடிச்சு வெளிநாட்டு வேலைக்கு போயிடுவாங்க, வெளிநாட்டுல வேலைக்கு போனா இங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணி குழந்தைகள் கூட சந்தோஷமா, ஆனா அங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்க வந்து வீடு போடுவாங்க, பெரிய வீடு கட்டுறாங்க, 10 கோடி 15 கோடி 20 கோடியில வீடு கட்டுறாங்க, பெரிய பெரிய பங்களா, ஆனா பாருங்க அவங்க அனுபவிக்க முடியாது, வேலைக்காரங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, இது கரெக்டு தானே, வேலைக்காரங்க தான் அந்த வீட்டில் உள்ள வசதிகளை அனுபவிக்கிறாங்க, பெரிய பெரிய கார் வாங்கியிருக்காங்க அவங்க அனுபவிக்க முடியாது, தோட்டம் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, அதில் பழங்கள் எல்லாம் அவங்க சாப்பிட முடியாது, எந்த பிரயோஜனம் இல்லையா, சம்பாதிக்கிறது வந்து அனுபவிக்க முடியாது. ஸோ அதனால அது லட்சியம் இல்லை, நம்ம வந்து கடினமாக உழைக்கிறதோ அதோட புலன்பத்தை அனுபவிக்கிறதோ லட்சியம் இல்லை, இந்த மனித வாழ்க்கை வந்து பகவானே அடையிறதுக்காக, கடவுள்கிட்ட போறதுக்காக. அதனாலதான் இந்த உடம்புல ரெண்டு ஆத்மா இருக்காங்க, ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா. ஜீவாத்மாங்கிறது அணு ஆத்மா, நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து குட்டி ஆத்மா, அணு ஆத்மா. கிருஷ்ணா வந்து விபு, விபுன்னா எல்லையற்றவர் பரமாத்மா. ஈஸ்வர சர்வ பூதானாம் கிருஷ்ணா சொல்றாரு, நான் எல்லோரும் இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்கேன், எங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ அங்க நான் அவங்க இதயத்துல பரமாத்மாவா இருக்கேன்னு சொல்றாரு கிருஷ்ணா. ஆனா பிரச்சனை என்ன, நான் ஆத்மாங்கிறத நாம என்னையும் நான் மறந்துட்டேன், அப்ப இங்க பரமாத்மாவை நினைச்சுக்கிறது அவர் எப்படி உணர்றது இல்லையா, முதல்ல நம்ம யாருன்னு நம்ம மறந்து போயிட்டோம், அப்புறம் இங்க கிருஷ்ணா உணர்றது, கிருஷ்ணா வந்து எல்லா பக்கம் இருக்காரு, நம்ம இதயத்துல இருக்காரு, எங்கும் வியாபிச்சிருக்காரு தன்னுடைய சக்தியின் மூலமா இல்லையா. ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜா வந்து தன்னுடைய சக்தியின் மூலமா தன்னுடைய ராஜ ராஜ நிர்வாகத்தின் மூலமா அவர் எல்லா பக்கம் இருக்காரு, அதே சமயத்துல அரண்மனையிலும் இருக்காரு இல்லையா. அது போலதான் கிருஷ்ணா வந்து எங்கும் இருக்காரு, நம்ம இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு, எப்பவுமே நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணா வந்து பகவான் வந்து எப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதான் ஒரு கதை உண்டு, ஒரு குரு இருந்தார், அந்த குரு வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் எல்லா சீடர்களையும் கூப்பிட்டார், எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு குருகுலத்துல வந்து பசங்கள்லாம் கூப்பிட்டு, பசங்களா நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு பழம் கொடுக்க போறேன், வாழைப்பழம், ஆனா நீங்க யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வரணும், இதை வந்து இந்த பழத்தை வந்து யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வரணும்னு கொடுக்குறாரு. எல்லா பசங்களும் வாங்கிட்டு ஓடி போறான், ஓடுறான், ஒருத்தர் கட்டல் கடியில போய் ஒழிஞ்சுக்கிறான், ஒருத்தர் ரூம்குள்ள போய் கதவு தாள் போட்டுறான், ஒருத்தர் லைட் எல்லாம் அப்படி இருட்டில் உட்கா போய்க்கிறான், இப்படி அவங்க வந்து சாப்பிட்றாங்க, ஒருத்தர் சாப்பிட்றாங்க, எல்லாம் வந்து குரு கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா, ஓ சாப்பிட்டோம் சாப்பிட்டோம், எங்களை யாருமே பார்க்கல, ஒரு பையன் மட்டும் ரொம்ப நேரமாக வரவே இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தான், குரு கேட்டார், நீ சாப்பிட்டியா, இல்லை சாப்பிடல, இந்த பழம் அப்படி இருக்கு, ஏன் சாப்பிடல, எப்படி எல்லா பக்கம் எப்படி எங்கும் எப்படி நான் வந்து யாரும் இல்லாத இடத்துல போய் சாப்பிட முடியும், எல்லா பக்கம் பகவான் இருக்காரு, தன்னுடைய சக்தியின் மூலமா இருக்காரு, சந்திரன் சூரியன், சூரியன் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, சந்திரன் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, காற்று காற்று இருக்கு, காற்றுக்கு ரூபம் இருக்கு, அவர் அந்த தேவதை வாயு தேவர் இருக்காரு, அக்னி நெருப்பு பூமி எல்லா இடத்துலயும் கிருஷ்ணாவோட சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணா நம்ம இதயத்திலேயே பரமாத்மாவா இருக்காரு, அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு, எப்படி நான் யாரும் பார்க்காத இடத்துல சாப்பிட முடியும், அதனாலதான் நான் திரும்ப எடுத்துன்னு வந்துட்டேன், என் குரு வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணார், வெரி குட், அவர் போடுறார், நீ நல்ல மாணவன், கரெக்டாக புரிஞ்சின்ற தத்துவங்களை. ஸோ கிருஷ்ணா வந்து நம்ம இதயத்திலேயே பரமாத்மா இருக்கார் இல்லையா. உபநிஷதங்கள்ல ரொம்ப அழகாக உதாரணம், ஒரு மரத்துல ரெண்டு பறவை உட்கார்ந்து இருக்கு. ஒரு மரத்துல ரெண்டு பறவை, ஒரு பறவை அந்த மரத்துல உள்ள பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்கு. ஒரு பறவை என்ன பண்ணுது, அந்த மரத்துல உள்ள பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்கு. இன்னொரு பறவை இருக்கு இல்லையா, அது அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. என்ன பண்ணுது பார்க்கலாம், இந்த பறவை என்ன திரும்பி பார்க்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. அதுதான் ஒரு பறவை வந்து ஜீவாத்மா, இன்னொரு பறவை வந்து பரமாத்மா. ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்கான், இந்த உடல்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உடல்ல இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த பறவை பழம் சாப்பிடுற மாதிரி. இன்னொரு இன்னொரு ஆத்மா இருக்குல்ல, அது பரமாத்மா, அது வாட்ச் பண்ணிட்டே இருக்கு, சாட்சியா இருக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஒரு நாள் அந்த பரமாத்மாவை திரும்பி பார்த்தோம்னா தென் அவர் லைஃப் சக்சஸ், நம்ம வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாயிடும். நம்ம வந்து கிருஷ்ணாவை திரும்பி பார்க்கணும். ஓகே, பகவான் இருக்காரு, அவர்கிட்ட போகணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அப்ப நிறைய பேர் செயல் கேள்வி வரும், சிலர் கேள்வி கேட்பாங்க. அப்படி பேசிட்டு இருந்தோம் வரும்போது அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தோம், என்ன கேள்வி, கடவுள் இருக்காரா, கடவுள் இருந்தால் காமிங்க அப்போதான் நம்புவேன், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் கேள்வி கேட்பான். நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, சிலப்போ சம்டைம் வெகுளிகள், இன்னசென்ட் பீப்புள் இருப்பாங்க, எதுவுமே தெரியாதவங்க, அவங்களும் கேள்வி கேட்பாங்க, கடவுள் இருக்காரா, எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் இருக்கார், கடவுள் எப்படி இருக்காருன்னு நம்புறது நம்ம, அதை பார்க்கறதுக்கு உண்டான கண் வேணும் நமக்கு இல்லையா. இப்பவே பாருங்க, கரண்ட் போச்சுன்னா நம்ம பார்க்க முடியாது இல்லையா, நம்ம கரண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியுது. கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. அப்போ நம்ம கண்ணுடைய சக்தி என்னது, அவ்வளோதான், நம்ம கண்ணுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குது. நம்ம புலன்கள் வந்து குறைபாடு உடையது. இப்போ இந்த குறைபாடுடைய புலன்களால் நம்மளால் கடவுளை காண்பது அரிது, காண முடியாது. அப்போ புலன்கள் வந்து தூய்மை அடையணும். அப்போது எப்படி கடவுளை பார்க்க முடியும், பிரம்மதேவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பிரம்ம சங்கீதையில், பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, பிரேமா அஞ்சன, அஞ்சனம்னா மை, பிரேமம்னா அன்பு, அன்புங்கிற மை பூசப்பட்ட கண்களால், எப்படி அன்புங்கிற மை பூசப்பட்ட கண்களால நம்மளால பகவானை பார்க்க முடியும். இப்பயே நம்மளால பகவானை பார்க்க முடியல, ஆண்டவரை பார்க்க கிருஷ்ணாவை பார்க்க முடியலன்னா நம்மகிட்ட கடவுள் மேலே அவ்வளோ அன்பு இல்லை, பக்தி இல்லை, நம்ம ஹிருதயம் வந்து ரொம்ப அழுக்காயிருக்கு, அசுத்தமாயிடுச்சு, தானே சுத்தம் பண்ணணும் இல்லையா. ஸோ கடவுள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். எப்படி கருணை வாய்ந்தவர், நம்ம இந்த கண்ணால் அவர் நேரில் பார்க்க முடியல, நான் ரொம்ப அசுத்தமாயிருக்கேன், அதனால அவர் பார்க்க முடியல, அவர் பரிசுத்தமானவர், அதனால தான் அவர் வந்து பவித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பவித்திரம்னா பரிசுத்தமானவர். ஸோ கடவுள் பரிசுத்தமானவர், அவர் பார்க்கணும், நான் பரிசுத்தமாகணும், ஆனால் நான் அசுத்தமாக இருக்கேன். இப்போ கடவுள் என்ன பண்ணிடுறாரு, என் கண்ணால் என்ன பார்க்க முடியுது, நான் மரம் பார்க்குறேன், அப்புறம் உலோகங்களை பார்க்குறேன், தங்கம் வெள்ளி வெங்கலம் இந்த மாதிரி உலோகங்களை பார்க்குறேன், மரங்களை பார்க்குறேன். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, அதில் தோன்றுறாரு, அதுதான் அர்ச்சா விக்கிரகம், விக்கிரகம்னா ரூபம், அர்ச்சம்னா சிலை வடிவில், அது சிலைன்னு சொல்லக்கூடாது, விக்கிரகம் தான் சொல்லணும். இந்த எம்ஜிஆர் சிலை பெரியார் சிலையெல்லாம் வைக்கிறாங்களே, அது மாதிரி கடவுள் சிலை இல்லை. எம்ஜிஆர் சிலை பெரியார் சிலை கருப்பாக வைப்பாங்க, அதில் காக்கா மேலே வந்து ஆகி போயிட்டு போகும் இல்லையா, பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை கடவுளுடைய சிலை, கடவுள் வந்து விக்கிரகம், அர்ச்சா அவதாரம், கடவுள் வந்து இந்த அர்ச்சா மூர்த்தியை அவதாரம் பண்ணுறார். ரங்கநாதர், ஜெகநாதர், ஜெகநாதர் வந்து மரத்தில் தோன்றார், சில சமயம் பகவான் வந்து கல்லில் தோன்றார், சில சமயம் பகவான் வந்து உலோகங்களில் தோன்றார், வர்ணக்கலாபம் சிதை சுதை வேலை செய்யப்பட்ட பொருட்களில் தோன்றார், மூலிகைகளில். ஏன், அவர்னால் எதிலும் தோன்ற முடியும் பகவான், அதுதான் சர்வ வல்லமை படைத்தவர். கடவுள் வந்து எங்கும் மிக உயர்ந்தவர், இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க காட் இஸ் கிரேட், கடவுள் வந்து மிக உயர்ந்தவர். ஸோ ஹவ் இஸ் கிரேட், எப்படி உயர்ந்தவர், நீ கடவுள் உயர்ந்தவர் சொல்லுங்க, எப்படி உயர்ந்தவர், இப்படி தான் அவர், அவருடைய சக்தியினால் அவர் எதுவும் செய்ய முடியும். பராசு சக்தி விவதெய்வ சூயதே தாவாபிவிக் ஞான பலாக்கிரியாச்ச, அவருடைய சக்தியினால் அவர் எதுவும் சாதிக்க முடியும், எதுவும் ஒரு நாள் செய்வார், சர்வ வல்லமை படைந்தவர். ஸோ அதனால நம்ம மேல உள்ள கருணையினால பகவான் வந்து அர்ச்சா விக்கிரகமாக தோன்றார். அதனாலதான் அர்ச்சா விக்கிரகத்துக்கு கோயில் உள்ள விக்கிரகத்துக்கு பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. ரங்கநாதர், குருவாயூரப்பர், பாலாஜி, கிருஷ்ணர், பலராமர், சைதன்ய மகாபிரபு, இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் நம்ம ஆராதனை பண்றோம் இல்லையா, வழிபாடு பண்றோம் இல்லையா, அது முட்டாள்தனம் இல்லை. யார் ஒருத்தர் விக்கிரக வழிபாடு பண்றாங்களோ மிக மிக உயர்ந்த நிலை அடைவாங்க, பக்தி தோன்ல சீக்கிரமாவே பக்குவம் அடைந்து அவங்க பகவானுடைய அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. ஏன்னா பக்தன் செலுத்தக்கூடிய அந்த அன்பு பக்தியில வந்து பகவானும் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அதாவது எண்ணற்ற கதைகள் நம்ம பார்க்கலாம் புராணங்களில், ரங்கநாதர் வந்து இந்த பக்தர்களுடைய லீலை பண்ணாரு, ஜெகநாதர் அந்த பக்தர்களுடைய லீலை பண்ணாரு, குருவாயூரப்பர் அந்த பக்தர்களுடைய லீலை, நிறைய புராணங்கள் ஸ்தல புராணங்களை படிக்கிறோம் கேட்குறோம். ஸோ இது மாதிரி கடவுள் வந்து நம்மகிட்ட அன்பு செய்ய தயாராக இருக்கார், நம்ம அவர் மேலே அன்பு செய்ய தயாராக இருந்தா. கடவுள் ரொம்ப கருணை வாய்ந்தவர் தான் கிருஷ்ணா, நம்ம அன்பு செய்யலைன்னா நமக்கு கொடுத்துட்டா இருக்கார் எல்லாமே இல்லையா. ஒரு அப்பா வந்து தன் பையன் அவன்கிட்ட பிரியமானவனா இல்லைன்னா கூட அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார், வெறுக்க மாட்டார். ஐயோ இவன் வந்து நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அப்போ என் பையன் இல்லை நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அவனுக்கு புரியல, அவன் முட்டாளா இருக்கான், சரி நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், அவனுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன், ஒரு நாள் புத்தி வரும் அப்படின்னு அவருடைய வேலையை அவர் செய்கிறார் இல்லையா. அது போல தான் கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்குறாரு. கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு அவர் உணவு கொடுக்குறாரு, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவனுக்கும் உணவு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் பகவான் கொடுத்துருக்காரு. தாவரங்கள், பறவைகள், பறவைகளுக்கெல்லாம் யார் உணவு கொடுக்குறாங்க? காட்டில் யானை இருக்கு இல்லையா, யானை வந்து டன் கணக்காக சாப்பிடும், அதுக்கு நம்மளா போய் உணவு கொடுக்குறோம்? பகவான் கொடுக்குறேன். பறவைகள் காலையில் கீச்சு 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 பறந்து போகுது, இறையை தேடி போகுது, அதுக்கு உணவு கிடைக்குது, அதுக்கு தங்க இடம் இருக்கு, கூடு இருக்கு இல்லையா, அதுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைகள்லாம் இருக்கு, அதுக்கும் மொழி இருக்கு இல்லையா, எல்லா உயிர்களுக்கும் மொழி இருக்கு. பறவைகள் அதன் மொழியில பேசிக்குது, உணவு தேடி போகுது, குடும்பத்தை பார்த்துக்குது, சாப்பிடுது, குட்டி போடுது, அந்த குஞ்சுகளை வந்து பராமரிக்குது இல்லையா. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விலங்கினங்களும். அப்போ அதுக்கே அது யாருமே கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணலை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா, யானை வந்து கோயிலில் கேட்டுதான் அவருக்கு அதுக்கு சாப்பாடு கிடைச்சிது, சிங்கம் வந்து கோயிலில் பிரார்த்தனை பண்ணி தான் அதுக்கு உணவு கிடைச்சி இறை கிடைச்சிது, பறவைகள்லாம் வந்து கோயிலில் வந்து பக்தி பண்ணி தான் அதுக்கு உணவு கிடைச்சிது இல்லை. ஸோ அதாவது வந்து இறைவனுடைய ஏற்பாட்டில் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமே கிடைக்கிது. அப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம வந்து பக்தி பண்ணாத உயிரினங்களுக்கே பகவான் வந்து அன்பு காட்டும்போது எல்லாமே கொடுக்கும்போது அப்போ பக்தி பண்ணக்கூடிய பக்தனுக்கு பகவான் அனைத்தும் கொடுப்பார், அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அள்ளி பழிப்பேங்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம பகவான் மேலே அன்பு செய்யணும். நம்ம பகவான் மேலே எவ்வளோக்குள்ள அன்பு செய்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம அவரை உணர முடியும். பக்தி பண்ண பகவான் மேலே அன்பு செய்வோம். அதனால தான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த மகா மந்திரம் எவ்வளோக்கள் நம்ம உச்சரிக்கிறோமோ அவ்வளோக்கள் நம்ம ஹதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் போகுது, ஹதயம் சுத்தமாகுது. அப்போ நம்ம படிப்படியாக உணர முடியும். அது எப்படி உணர முடியும்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். எப்படி ஒரு மந்திரம் சொன்னால் கடவுளை உணர்ந்துடலாமா? முடியும். ஏன்னா அது சாதாரண மந்திரம் இல்லை, மகாமந்திரம். கிருஷ்ணாவுக்கு ஒரு நாமத்துக்கு வித்தியாசம் இல்லை. சில விஷயங்களை வந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. புரோப்பா ரொம்ப அழகாக சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன் அப்படி அது எப்படி இருந்தது சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியும், எப்படி வர்ணிக்க முடியும் அந்த குலோப் ஜாமுன் எவ்வளோ சுவையாக இருந்தது சொல்ல முடியாது, அந்த சுவையை வர்ணிக்க முடியாது. அந்த குலோப் ஜாமுன் அவர் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இல்லையா. நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு வந்து நேற்று கோயிலில் குலோப் ஜாமுன் கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி டேஸ்ட்டாக இருந்தது பிரபு, எப்படி டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அந்த டேஸ்ட்டை வர்ணிக்க முடியாது. இவ்வளோ சுகர் இருந்தது, அவ்வளோ சுகர் இருந்ததுலாம் அது ரேஷியோலாம் சொல்ல முடியாது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விவரிக்க முடியாது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, எப்படி நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்காம இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்குமோ இல்லையா. அந்த மாதிரி தான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல நம்மளால பகவான் உணர முடியும். அவருக்கு பக்தி தொண்டு பண்ண பண்ண பகவான் நமக்கு நம்ம வெளிப்படுத்துவார். கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து பக்தி தொண்டு மூலமாக தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் காமிக்கிறார் நான் உங்கள் கூட தான் இருக்கேன், அனுபவம் கிடைக்கும். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நபவேத் கிராயம் இந்திரியை சேவோர் முகேகி ஜிவ்வாவோ சுயமேவ புரத்யதக. கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துவாராம் தன் பக்தனுக்கு. கடவுள் பக்தன் வந்து கடவுளை தேடி போறதில்ல, அவர் தேடி அவர் பார்க்கணும் பார்க்கணும்னு ஓடுறதில்ல. கடவுள் எங்க இருக்காரு அங்க இருக்காரு எங்க இருக்காரு இல்லை அவர் பார்த்துட்டேன்னு சொல்றதில்ல. பக்தன் எப்பவுமே அவன் சேவை பண்ணிட்டே இருக்கான், பகவானோட சேவையில திருப்தி அடைந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குற இல்லையா. அத ஸ்ரீ கிருஷ்ண நாம கிருஷ்ணாவுடைய பெயர், அவருடைய நாமம், அவருடைய புகழ், அவருடைய இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியாது? இந்த புலன்களால் தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம தான் முதல்ல போய் இந்த புலன் குறைபாடு இருக்குது, கண்ணால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே பார்க்க முடியல, நம்ம குறை இருக்குது. அப்போ இது நிவர்த்தி அடையணும், முழுமை அடையணும், ஆன்மீகமாகணும். இந்த புலன்கள்லாம் ஆன்மீகமாகணும், பௌதிக புலன்கள் வந்து ஆன்மீகமாகணும். அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நபவேத்கிராயம் இந்திரியை எப்படி ஆன்மீகமாகும்? சேவோர் முகேகி ஜிவ்வா, ஜிவ்வான நாக்கு, நாக்கை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமாக. எப்படி நாக்கை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. நாம சொல்றது மூலமா, பிரசாதம் சாப்பிட்றது மூலமா, இந்த கிருஷ்ணாவுக்கு படைக்கப்பட்ட உணவு சாப்பிட்றோம். பிரசாதத்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ இது ரெண்டும் பண்ணுறதுனால நம்ம படிப்படியாக கிருஷ்ணர் மேலே அன்பு வளரும், நம்ம புலன்கள்லாம் குறைபாடுலாம் நீங்கும், நம்ம புலன்கள் ஆன்மீகமாகும், தூய்மையாகும். தென் கிருஷ்ணாவை எல்லா பக்கமும் உணர முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணா நம்ம கூட இருக்காரு, நம்ம வழி நடத்திட்டு இருக்காரு, குருவும் கிருஷ்ணாவும் எப்பவும் நம்ம கூட இருக்காங்கிறத உணர முடியும். இதுதான் இந்த முக்கியமான விஷயம். நம்ம தூய்மை அடையிறதுக்கு அதுக்காக தான் இந்த பக்தி, அதுக்காக இந்த கிருஷ்ணா வந்து இந்த தத்துவங்கள் பகவத்கீதை நம்ம எப்படி வந்து முதல்ல ஆத்ம விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கணும், முதல்ல நான் இந்த உடம்புல நான் ஆத்மாவை புரிஞ்சுக்கணும், அப்பதான் ஆத்மாவுக்கு உண்டான விஷயங்களை செய்வோம், ஆத்மாவுடைய நன்மைக்கு உண்டான விஷயங்களை செய்யணும். ஆத்மாங்கிறத மறந்துட்டு உடல் தளத்திலேயே யோசிச்சுட்டே இருந்தா எப்படின்னா எப்ப நம்ம தூய்மை அடையிறது? உடல் தேவைகளையே பூர்த்தி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கடவுளுக்கே போக முடியாது. உடல் தளம் வந்து ரெண்டாவது தான், அத்தியாவசிய தேவைகளுக்காக உடல் தரத்துக்காக நம்ம முயற்சி பண்ணலாம். மற்ற கூடுமா நேரத்தை வந்து ஆத்மாவை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலையும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நம்ம பக்குவம் அடைந்து பகவானை உணர்றதுக்காகவும் நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக தான் பிரபுபாத் வந்து இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எதுக்காக? நம்மளை வந்து பக்குவப்படுத்தி ஆன்மீக குருவானவர் வந்து நம்மளை பக்குவப்படுத்தி பகவானை அழைச்சின் போவார். நம்ம வந்து புனிதம் அடையும் போது, நம்ம வந்து பக்தி தொழில பக்குவம் ஆகும்போது, நம்ம மனதெல்லாம் தூய்மை ஆகும்போது, கொஞ்சம் கூட ஒரு துளி கூட பௌதிகமான ஆசைகள் புலன்பு அனுபவிக்கணுங்கிற ஆசை இல்லாத பொழுது, நம்ம முழு ஆன்மீகத்தில் வந்து நல்ல தெளிவாகும் போது நம்மளால எங்கேயும் கிருஷ்ணர் இருக்காருன்னு உணர முடியும். எல்லா பக்கமும் பகவான் இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய்.